நாம் இன்று வழிபடுவதற்கு ஒரு மூர்த்தியாக இருக்கின்ற நம்முடைய வேறு வேரப்பதேசிய பத்தாவது பட்டமாகிய வேரப்பதேசிகரை ஞான குருவாக கொண்டு அங்கே ஞான நூல்களை எல்லாம் கற்று என்ன செய்தார், அங்கே நமக்கு ஞான நூல்களை தந்தருந்திருக்கிறார். அவர்கள் செய்ததை விட ஒரு நூல் செய்திருந்தாலும் தான் ஆசிரியர்மார் தனக்கு கொற்று கொடுத்த அந்த நூலை அப்படியே தன் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொடுத்தார். அதே அவர்களுக்கு குரு பூஜை நம்முடைய இந்த ஆணி மாதம் பரணி நட்சத்திரம். இந்த குரு பூஜைன்னு என்ன, அதுக்கு ஒரு சின்ன வழக்கம் தெரிஞ்சுவிடணும். குரு பூஜைன்னு என்ன என்பதற்கு உமாபதி சிவாச்சாரியா சதரத்ன சங்கரம்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அதுல சொல்றார், குரு என்பது சொல்ல அல்ல, இரு எழுத்து கழுங்கிறார். இதே போல குரு என்பது இரு எழுத்துங்கிறார். அது இரு எழுத்துக்கு என்ன சொல்றார், கூ சப்தஸ்து அந்தஹாரஸ்ய. கூ என்பது மையிருளினை குறிக்கும். ரூ சப்த தந்திரோதக, ரூ விரட்டுவது. அப்ப குரு என்பது அந்தகாரமாக இருளை விரட்டுவது. சைவத்தினுடைய பரிபாஷையிலே ஞானம் என்பதை ஒளி என்றும் ஆணவ மரத்தினுடைய பிடிப்பை இரு என்றும் சொல்லுகிறது. உயிரினை பற்றி இருக்கின்ற ஆணவமாகிய படலத்தை பிடிப்பவர் குரு. இதான கந்தகடை என்பதை சொல்லிக் காட்டார். ஆணவமான படலம் கிழித்து ஆட்டாக சொல்லிக் காட்டார். எனவே இந்த குரு ஒருவன் தான் ஆன்மாக்களாக நமக்கு வைத்தியநாதன். என் கண்ணுல படலம் படந்திருக்கிறதுக்காக ஒரு விளையாடை எடுத்து நான் கழிச்சு உடனே கொண்டாடி சொன்னா நான் கேட்பனா, அவன் ரெண்டு கணையும் கழிச்சு விட்டுருவான். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லி நான் பாடுபடுத்துறேன். ஏன், அந்த வைத்தியர் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். கல்வி இருப்பது போல செய்த இயலாது. அதையினாலே தான் நமக்கு நமக்கு அந்த கண்ணிலே இருக்கின்ற படலமாகிய அஞ்ஞான பெற்றதற்கு குருவானவர் வருகிறார் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. நம்முடைய சைவ சம்பிரதாயத்தின்படி அந்த குருமூர்த்தியானவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட அவதார புருஷர்கள். அதை நினைச்சு விடுங்க, நாம் நம்முடைய வினைக்காக இந்த பூரை வந்திருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் வந்தது நம்மை சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்க, நம்பினையை கழிக்க, நம்மை முக்தி பெயர்களை சேர்க்க, அவர்கள் வாழ்க்காரும் வாழ்வாரும் உணர்வதற்கு அந்த அவதார புருஷர்கள். அவர்கள் அவதாரத்தின் நோக்கமே உயிர சிவத்தை அடைவதுதான். எனவே அவர்கள் வாழ்க்காரும் வாழ்வாரும் வாழ்ந்து காட்டி உயிர சிவத்தை அடைவதுதான் நோக்கம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஞானாசிரியர்மார்கள் சிவத்தை அடைந்த நாளை தான் குரு பூஜை என்று கொண்டாட வேண்டும். இதுதான் சைவத்தினுடைய சம்பிரதாயம். பிறந்த நாள் என்பது சைவத்துக்கு கிடையாது. சும்மா ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அவர் ஜெயந்தி, இதை ஜெயந்தி சொல்லப்படாது. மகாத்மா காந்தியினுடைய மனைவி பேர் என்னன்னா எல்லாம் ஜெயந்தியில எடுத்து வச்சுட்டான். எனக்கு காந்தி ஜெயந்தின்னு சொல்றோமா? அது அங்க காந்தி ஜெயந்தி தான், நம்ம சம்பிரதாயம் இல்ல. ஆகையினால நம்முடைய சைவத்தினுடைய சம்பிரதாயம் அந்த ஞானாசிரியன்மார் சிவத்தை சென்று அடைந்த நாள் தான் குரு பூஜை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரு பூஜையை எப்படி கொண்டாடுதல் வேண்டும் என்றால் அந்த குரு பூஜை தினத்தன்று அவர் படிமத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த படிமம் இல்லை என்று சொன்னால், உதாரணமா வேதபதேசியர் படிமம் இல்லைன்னா ஒரு மடத்துல என்ன செய்யணும், ஒரு கோயில என்ன செய்யணும் சொன்னா ஞான சம்பந்தர் மூர்த்தியை பாவிக்கலாம் என்று இருக்கிறது. அதுவும் இல்லை என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பாவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப குமரர் சுவாமிகளுக்கு குரு பூஜைனா குமரகுருவரை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, குரு பூஜை கிடையாது சொல்லக்கூடாது. ஞான சம்பந்தர் குரு பூஜை யாரு, குமரகுருவராக பாவித்தல் வேண்டும், அல்லது சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக பாவித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எந்த நாள், எந்த மாதம், எந்த நாளிலே, எந்த நட்சத்திரத்திலே சிவத்தை அடைந்தார்களோ அந்த நட்சத்திரம் தான் சைவத்திற்கு குரு பூஜை. ஆனா தர்மபுர மடத்துக்கு மட்டும் மாறும், நாளையும் திதியையும் எடுத்துக் கொள்வார்கள். அது தர்மபுர மட சம்பிரதாயம். ஆனா சைவத்தினுடைய சம்பிரதாயம் மாதம் நட்சத்திரம் தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பத்தாவது பட்டத்திலே இருந்த நம்முடைய வேதபதேசிகளுடைய அருமை மாணாக்கர் அருள் செய்த நூல்கள் பல இருக்கிறது. இதுவே நம்முடைய வேறப்ப தேசிகர், அதாவது நாம் இங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேறு வேறப்ப தேசிகர் அழகாக சித்தாந்த பகடை என்ற நம்முடைய நூலை சிந்திப்பதற்கு முன்பாக பஞ்சாகர பகடை என்கின்ற நூலை நம்முடைய வேறப்ப தேசிகர் சுவாமிகள் அறவை செய்தார்கள். வேறப்ப தேசிகர் அறவை செய்கிறார் சொன்ன உடனே ஒரு ஊர்ல ஒரு பாராட்டு நடந்தது. ஐயா அந்த சுந்தரமூர்த்தியை பாராட்டு நீங்க பேசுகிறேன்ட்டார். இவருக்கு சுந்தரமூர்த்தியும் தெரியாது, அவருக்கு யார் இவருந்தே தெரியாது. தன்னை பாராட்ட சொன்னாங்க, மேடைக்கு போனான். சுந்தரமூர்த்தி அவர்களை பாராட்டும்படி எனக்கு பணித்திருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி ஆனவர் பாராட்டுவதற்கு உரியவர். ஏன் உரியவர் என்றால் அவர் நல்லவர். ஏன் நல்லவர் என்றால் அவர் கெட்டவர் இல்லை. ஏன் கெட்டவர் இல்லை என்றால் அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன் நல்லவர் என்றால் அவர் கெட்டவர் இல்லாமல் இருக்கு காரணம். ஒருவர் பாராட்டு காரணம் இருக்கணும். மாதவ சிவஞான சுவாமிகள் பேரில் வேறப்ப தேசிகரை தோத்திரம் செய்து புகழ்கிறார். புகழ்கின்ற பொழுது என்ன செய்தார்? பஞ்சாகர பகருடையில் என்ன சொல்லப்பட்டது என்பதை அவரை அறிந்து அவர் நூலை அறிந்து பாராட்டினார். அந்த ஒரு பாடலை படித்தாலே வேறப்ப தேசிகருடைய இது நல்ல தெரியும். வேற தேசம் புகழ அப்படி சாரமா போடுறாங்க. பஞ்சாகர பகருடைய சாரம் என்ன? அதை வைத்துதான் தோத்திரம் பண்ணார். எவ்வளவு கோட்பாடு பொருளும் அஞ்சலித்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி பஞ்சாகர பகருடைய நூலை பற்றி அப்படி சொல்லி தோத்திரம் பண்றார். இதுல ஒரு பாராட்டு, இதுல ஒரு தோத்திரம், இதுவல்லவோ ஒரு வாழ்த்து. எவ்வளவு கோட்பாடு பொருளும் அஞ்சலித்தின் அடக்கி அன்பு இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சவற்றையும் நிற்கும் முறை ஓதும் முறை விடங்கள் தேற்றி அவ்வெழுத்தில் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுத்தி. அந்த நூலை பற்றி சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டார் நம்முடைய அழகாக மாதவ சிவஞான சுவாமிகள். அடுத்து சித்தாந்த பகவனே, சித்தாந்த பகவனை அருளி செய்தவர் யார் என்றால் அம்பலவாண தேசிகர் என்றால்தான் அடியனுக்கு சிந்தனை முடியுது. அப்பா தான் கழிவு வந்திருக்கார். மூன்றாவது பட்டத்திலே இருக்கிற அம்பலமான தேசிக பிரம்மாச்சாரிய சுவாமிகள். இந்த பெருமா எப்பொழுதுமே ஒருவர் தன்னுடைய குருவினை முதலில் தோத்திரம் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரியும், சிவ பூஜை பண்ணுபவர்கள் சிவத்திற்கு அங்கே பூஜை பண்ணுகின்ற பொழுது குருவுக்கும் அங்கே பூஜை உண்டு. குரு இல்லாம நமக்கு முக்தி இல்லை. ஆகையினாலே மூன்றாவது பட்டத்திலே இருக்கிற நம்ம அபலவான தேசிகர் இரண்டாவது பட்டத்திலே இருந்த மறைஞான தேசிகளுக்கு சமாதியில் திருக்கோயில் கட்டினார். முதல்ல விஷயம் முதல்ல உங்களுக்கு இந்த இடத்துல நூலை பத்தி இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன செய்தி சொல்றமோ சொல்லி முடிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறா? செத்துருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மூணாவது பட்டத்தில் உள்ளது, அஞ்சாவது பட்டத்தில் உள்ளது, பேரூர் வேற பிரதேசம் செத்துட்டாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கருத்து தவறு. அவர்கள் ஜீவ சமாதி அடைவார்கள். அவர்கள் ஜீவ சமாதி அடைபவர்கள். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சங்கரன் கோயில வேறப்பதேசியர் இருந்தார். சங்கரன் கோயில அந்த மடம் எப்படி இருக்குன்னா கோயிலுக்கு பின்னால வேற கதை வீதியில் அமைஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஜீவசம்பந்தி அடைஞ்சிட்டார். உடனே அங்க இருக்கிற சைவர்கள் எல்லாம் ஆலயத்திலே சுவாமி வீதுலா வருகின்ற இடத்திலே இந்த பிணம் இங்கே வைக்கப்படாதுன்றார். பெரிய போராட்டம் நடந்தது அந்த காலத்துல. போராட்டம் நடந்து இன்று மாலை 3 மணிக்கு பெருந்திரளாக ஆர்ப்பாட்டம் செய்து ஊரணம் வருகிறது. ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது சமாதிக்குள்ளே இருந்த வேற பிரதேசங்கள் எழுந்து நான் இறந்து விட்டேன் என்று யார் சொன்னார்கள்? நான் ஜீவ சமாதி அல்லவோ கூடி இருக்கிறேன், அமைதியாக போகணும்னா எல்லாரும் போயிட்டான். இன்றைக்கும் அந்த திருமணத்திலே அந்த சமாதி, அதுக்கு பேர் சமாதின்னு சொல்லக்கூடாது, சமாது. தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது சமாது. அடுத்தவனுக்கு சமாதி கட்ட நமக்கு தெரியும், சமாது எப்படி கட்டணும் தெரியாது இல்லையா? இந்த சமாதி எப்படி கட்டணும்னா முதல்ல தெரிஞ்சுக்க, ஒரு நிலத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த நிலத்தை கரெக்டாக சிஷ்யன் திருக்கள் தான் விஷயம் இல்லை, கிழக்கு மேற்கு இருக்க முடியாம அமையணும். 8 அடி ஆழம், 4 அடி அகலம், 6 அடி உயரம் போட்டு இந்த உயரத்துக்கு பெரிய குழி தோன்றணும். நல்ல குழி தோன்றவன் யாருன்னா கூட இருந்தே குழி தோன்றுமா, சின்ன வயசுல இருக்கான் வேணும் இப்படி குழி தோன்றணும். குழிய தோண்டி செய்யணும்னா ஏன்னா அடுத்த என்ன செய்யணும்னா அந்த குழிக்குள்ள காவி இருக்கிற பை, காவி பைக்குள்ள அந்த மூர்த்திகளை உள்ளே வைக்கணும். உள்ளே வைத்து கீழே செங்கல் முதலான வைத்து இது மாதிரி வீடத்தை செஞ்சு கீழே வைக்கணும். கீழே வைத்து அவர்களை உட்கார்ந்த நிலையிலே இப்படி வைக்கணும். பின்னே இப்படி சாஞ்சி இருக்கிற மாதிரி படுக்க போடப்படாது, யோகா நிலையில இருப்பதை போல கையையும் நல்லா பார்க்க வேண்டும். அதுதான் சொல்ல வர்றேன். அப்படி வைத்து அதற்கு பின்பாக என்ன செய்வார்கள் சொன்னா, இந்த பெட்டி போட்டு மூடி இந்த உடலை சுத்தி செங்கல் உப்பு முதலானங்களை போட்டு நிரப்பிவிட வேண்டும். இந்த மேலே இருக்கிற உயரம் எப்படின்னா அவர் எழுந்து நின்று தியானம் மற்றும் வணக்கம் செய்வதற்கு இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் சமாதன் பேரு, இதுக்கு பேர் தான் சமாதன் பேர். அதற்கு மேலே சிவலிங்கத்தையோ அல்லது அவர் நாபிக்கு மேல் இருக்கிற வடிவத்தையோ என்ன செய்யலாம், வைக்கலாம் இருக்கிறது. கவனிக்கணும், ஒரு கோயில் ஒரு சமாதத்துக்கு போனோம்னா நம்ம திருவாடல மடத்துக்கு இதுக்குன்னே இடம் இருக்கிறது. ஆனதுனாலே இப்படி வைக்கணும். அந்த சிவலிங்கத்துக்கும் நம்ம திருக்கோயில் இருக்கிற சிவலிங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியணும் இல்லையா? இன்னைக்கு போனமே சிவகாந்தி தேவி என்ன செய்தி தெரிஞ்சுக்கணும்னா பொன்னாபுரம் தேக்கணும் இருக்கிற செய்தி சொல்றேன். இப்படி அருணாளர்கள் இருக்கின்ற வேறு வேறு பருத்துல இது இருக்கா, சிவலிங்கம் இருக்கா, சுவாமி இருக்கிறவங்க இருக்கா, ஒன்று இதுக்கு மேல வைக்கணும் சிவலிங்கம் இருக்கணும். இந்த சிவலிங்கத்திற்கும் சிவாலயத்தில் இருக்கிற தெருவு சிவலிங்கத்துக்கு என்ன வித்தியாசம்னா, சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கம் வந்து ஆவுரை வேறு லிங்கம் வேறாக வைத்து அங்கே பிரதிஷ்டை செய்யப்படும். அந்த அட்ட பொருட்களை வைத்து இது பண்றாங்க இல்லையா? ஆனால் இது சிவலிங்கம் இது சேர்ந்துதான் இருக்கணும். நான் என்ன இருக்கு நான் பாக்கிறேன் அதான் இருக்கணும். இது எப்படிதான் செயல்பட்டுக்கிறது? அது என்ன அர்த்தம்னா அவர் சிவத்தோடு இரண்டோடு கலந்திருக்கிறார் என்ற ஒரு பொருள். சிவமே அவர் என்ற ஒரு பொருளிலே அது வைக்கப்படுகிறது. அதனாலே அவரை நாம் சிவமாக நினைத்து பாவித்தல் வேண்டும் செயல்பட்டிருக்கிறது. மூன்றாவது பட்டத்திலே இருந்த பரவான தேசிகர் இரண்டாவது பட்டத்திலே இருந்த மறைஞான தேசிகருக்கு சமாத திருக்கோயில் கட்டி சிவலிங்க பிரதிஷ்டையை செய்து தன்னுடைய குருமூர்த்தி போதித்த சிவஞான போதம், சித்தியார், 20 சிவபிரகாசம் போன்ற ஞான நூல்களை எல்லாம் தன்னுடைய மாணாக்கர்களுக்கு போதித்தார். இந்த பண்டார சாஸ்திரத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், வேதத்திலே ஆகமத்திலே போத்திர நூல்களிலே இலைமறை காய்போல் இருக்கின்ற சில கருத்துக்களை உள்ளங்கை நெல்லிக்கழிவோ நமக்கு துலங்க வைப்பது. ஆகையினாலேதான் இந்த பண்டார சாஸ்திரத்தை நாம் படிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பெருமையுடைய நம்முடைய சித்தாந்தவருடைய அருளை செய்த அமரமான தேசிகர் தனக்கு பின்தோன்றராக ருத்ரகோடி தேசிகருக்கு உபதேசம் செய்து அவருக்கு உரிய பட்டத்தை செய்து வைத்து விட்டார். அவர் அருள் செய்த அருமையான ஒரு நூல் சித்தாந்த பகவரடை. யாரேனும் கொண்டு வந்திருந்தீங்கன்னு பாத்துருங்க. சித்தாந்த பகவரடை, சித்தாந்த பகவரடை என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால், சித்தாந்தம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். பகவரடை என்பது செய்யுள் யாப்பு வகையிலே ஒன்று. செய்யுள் யாப்பு வகைகளிலே ஒன்றுதான் பகரடை. இப்படி பகரடை யாப்பிலே நம்முடைய இந்த 14 சித்தாந்த சாஸ்திரத்திலேயே சித்தாந்த பகரடை, உபதேச பகரடை, பஞ்சாந்தர பகரடை என்று மூன்று இருக்கிறது. இதே போன்று 14 சித்தாந்த சாஸ்திரத்திலே போற்று பகரடை என்று கொற்றவர் உமாபதி சிவாச்சாரியர் செய்திருக்கிறார். இது பகரடை யாப்பிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இது சித்தாந்த பகரடை என்று இங்கே அழைக்கப்படுகிறது. இது சின்ன நூல் தான். பகரடை யாப்புன்னா திருக்குறள் மாதிரி கொஞ்சம் காடியில வந்து அது வரும். ஒவ்வொன்றுக்கும் கண்ணின்னு பேர், மூணு சொல்லி என்னன்னா கண்ணி என்ன ஒரு தொடுப்பு. இப்படி மொத்தம் 650 கண்ணி தான் இருக்கும். எனக்கு 650 கண்ணியையும் சொல்லாம உங்களை விடப்படுறது இல்லை. 650 கண்ணிகளை உடையது. இதுல சித்தாந்த கருத்துக்கள் 385 கண்ணிகளில் இருக்கிறது. எங்கே 265 கண்ணிகளை பிற சமய கொள்கைகளை வாங்கி மறுப்பு சொல்லி சைவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த நூலானது அருள் செய்திருக்கின்ற நம்முடைய பகவான தேசிகர் திருவாவூரரை ஆதீனத்து குருமுதல்வராக இருக்கின்ற நமச்சிவாய மூர்த்திகள் மேல் செய்யப்பட்ட தோன்கிற நூல். எப்பொழுதுமே தன்னுடைய குருமூர்த்திகள் மீது தோற்றம் செய்தல் வேண்டும். குமரகுருபுரர் சுவாமியர் தன்னுடைய குருமூர்த்தியாகிய மாசாமன் தேசிகர் மீது பண்டார மும்மணிக்கோவை என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். கொற்றமணி உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய ஆச்சரியரை தோற்றம் செய்வதற்கென்றே நெஞ்சு விடுதூது என்ற நூலை செய்திருக்கிறார். நெஞ்சு விடுதூது முழுக்க முழுக்க தன்னுடைய குருமூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு தோற்றம். இதிலே நாம் முதலிலே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இதுவே இந்த சித்தாந்தபுரம் சொல்லக்கூடியது அகத்துறையிலே அமைந்தது. ஒரு தலைவி யாரு? என் தலைவி என்பது பெண் அல்ல, பக்குவ ஆன்மா. தலைவி நினைக்கப்படாது. யாரு? பக்குவ ஆன்மா. தலைவன் குருமூர்த்தியாகிய சிவமே. இந்த குருவினை தோற்றம் சொல்லுகின்ற பொழுது சிவம் குருவில் வேறல்ல, குரு சிவத்தின் வேறல்ல என்ற காரணத்தினாலே சிவத்தினுடைய செய்திகள் அனைத்தும் குருமூர்த்தி மேலே ஏற்றியே சொல்லப்படும். ஆகையினாலே தன்னுடைய குருவினை நோக்கி பாடப்படுகின்ற அருமையான ஒரு தோற்றம் நூல்தான் சித்தாந்த பகருடை. இந்த சித்தாந்த பகருடை முதலிலே அருமையாக முதல்ல காப்பு செய்யும் செய்கிறார். காப்பு செய்யும் என்பது அவசியம். உதாரணத்துக்கு நான் அவ்வளவு இது முடிக்காட்டாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு 5 படைகளுக்கு செய்தி சொல்ல முடியுமோ சில செய்திகளை சொல்லியிருக்கேன். இந்த ஞானாசிரியர்மார்கள் எல்லாம் சிவமாம் தன்மை பெற்றவர்கள். அதுல என்ன மாற்றம் இல்லை, அவர்களுக்கு எந்த இடையூறும் வாராது. ஆனாலும் அவர்கள் மாணாக்கர்களுக்கு சைவத்தினுடைய மரபை காட்டுவதற்காகவும் நூலை கற்போர்களுக்கு இடையூறு வாராது இருப்பதற்கும் நூல் நின்று நிலவுவதற்கும் நூல் கற்போருக்கு பயன் தருவதற்கும் காப்பு செய்யலை செய்து கொள்வர் என்று மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் குறிப்பிடுறார். அவர்களுக்கு காப்பு செய்ய தேவையில்லை, எந்த இடையூறும் வாராது. ஆனால் மரபை காட்டுவதற்கும் கற்போராகிய நமக்கு இடர்பாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் அந்த காப்பு செய்யப்படுகிறது. இங்கே காப்பு செய்யப்படுகின்ற பொழுது விநாயக பெருமானை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக காப்பு செய்ய வேண்டும், அதான் மரபு. ஆனால் இங்கே சைவத்தினுடைய அடிப்படை உண்மை, தேவாரத்துல எங்கேயாவது காப்பு செய்யிருக்கான்? தேவாரத்துல ஞானசம்பந்தர் தொடங்கியிருக்கார், அப்பா தொடங்கியிருக்கார், சுந்தரர் தொடங்கியிருக்கார், யாராவது காப்பு செய்ய சொல்லி தொடங்கியிருக்கானா? கிடையாது. ஏனெனில் சிவம் சக்தி விநாயகர் முருகர் எல்லாம் ஒண்ணுதான். ஆகையினாலேதான் விநாயகருக்கு என்று தனியான தோத்திரம் எந்த ஞானசிரிமாரும் செய்யவில்லை. ஆனா விநாயகருக்கு தோத்திரம் வேண்டும் என்பதற்காகத்தான் 11 திருமுறையில வச்சாக்காங்க. ஆகையினாலே நம்பி நம்பி சிவாமிகளும் அந்த தோத்திரம் பண்ணியிருக்கிறார். எனவே சிவம் சக்தி விநாயகர் முருகன் ஒன்றுதான். இதே போல சிவமே குரு, குருவே சிவம் என்ற பொருள் கொண்டு குருவினைத்தான் தன்னை காக்கும்படியாக மறைமுகமாக காப்பு செய்ய செய்கிறார். முதல் திருப்பாட்டு செய்யா பணிபலவும் செய்வேன், தன்னுடைய நிலையை சொல்லி காட்டுகிறார். செய்யா பணிபலவும் செய்வேன், திரு உள்ளத்து செய்யும் பணி சிறிதும் செய்து அறிவேன் அறியேன். உய்யும் நெறி எத்தாழ்வரும் அடியேற்கு இங்கு ஆவணி துறைக்குள் அத்தா நமச்சிவாயா. தன்னுடைய குருமூர்த்தியையே சிவமாக, தன்னுடைய குருமூர்த்தியையே விநாயகராக அழகாக ஒரு காப்பு வச்சு பாடினார். செய்யா பணிபலவும் செய்யே செய்வேன். சாத்திரங்களிலே விளக்கப்பட்ட எல்லா தொழிலையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். உலகில்ல வேறு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது வேறு. உலகில் அப்படி எது செய்யக்கூடாதோ அது செய்தேங்கிறார். உலகில் பொருள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார். ஒருத்தன் சாப்பிட்டேன், சாப்பிட்டே இருக்கணும்னு வயிறு வந்து ஊதி, வயிறு வந்து ஊதிக்கும் காடி நான் ஊற்றி போனான். என்ன பண்ணா பெருந்தீன் திஞ்சா, இந்த பெருந்தீன் திஞ்சனுக்கு வயிறு வத்தவே மாட்டேங்க, மண்ணா காலி பான மாதிரியே இருக்குங்க. உடனே டாக்டர் ஷீட் எடுத்து காலையில ரெண்டு இட்லி, மத்தியானம் மூணு இட்லி, ராத்திரிக்கு ரெண்டு இட்லி, இப்படி சாப்பிடுங்க சரியா போனார். சீட்டை வாங்கி சாப்பிட்றோம் கேட்டா, காலையில ரெண்டு இட்லி, மத்தியானம் மூணு இட்லி, ராத்திரிக்கு ரெண்டு இட்லி, இது சாப்பாட்டுக்கு ஊதியா மீதியா? அவர் எதை செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுத்தாரு, இது அவன் பல முடிஞ்சான். இதுல நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இதான் செய்யக்கூடாதுன்னு செஞ்சு இது பண்ற. இப்படி நிறைய நம்முடைய இதுல பார்த்தோம்னா, அதாவது உலகத்துல செய்ய வேண்டியதை செய்யாட்டாலும் செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதை அழகாக புறநானூறு சொல்லி காட்டுகிறார், நல்லது செய்தல் ஆற்றில் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமே. எங்க ஊர்ல நான் சொல்ல பேச ஆரம்பிச்சுடனே நல்லா இருப்பேன், கேட்காட்டாலும் பரவாயில்ல, பேசிக்கிட்டு காரியம் கேட்காட்டாலும் பரவாயில்ல, தூங்கிட்டு போட்டோம் ரொம்ப உத்தரவா தூங்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் உட்கார்ந்துட்டே குதிர மாதிரியே தூங்குவோம், குதிர தூங்கிட்டு நின்றுட்டே தூங்குவோம், சில பேர் உட்கார்ந்துட்டு சரி யோகாட்டிலேயே கூடி விட்டார் கூட நான் சந்தோஷப்பட்டு சொல்லுவேன். சைவத்திலே நாம் எந்த செயல்களை செய்தாலும் நான் செய்தேன் நான் செய்தேன், இது எனது செயல் என்ற உணர்வோடு செய்தல் கூடாது. நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன அழகா பேசின பார்த்தேனா, நான் சிரிக்க சிரிக்க பேசின பார்த்தேன்னு சொன்னா சுவாமி எனக்கு நிறைய தலையை தட்டுபடியா செஞ்சிருவார். சுவாமியின் வாயிலே இருந்து எனக்கு துணை புரிந்தார், என் சுவாமி தான் என்னை பேசும்படி செய்தார்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, உங்க மனசுலயே நிற்கும், எனக்கும் அடுத்தாப்புல நினைச்சு அந்த சிந்தனை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். எனவே யான் எனது என்கின்ற அந்த செருக்கு இல்லாமல் எல்லாம் சிவார்ப்பணம் செய்கின்ற தன்மை வேண்டும், நான் அதை செய்யவில்லையே. இதைத்தான் அழகா சொல்லி கேட்கிறார், செய்யா பணிபலமும் செய்யே. ஒருவன் நான் செய்தது அத்தனையும் சிவ செயலே என சொன்னால், சைவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீ புண்ணியத்தை செய்தால் சொர்க்கத்துக்கு போனோம், அது ஒரு பிறப்பை தரும், பாவத்தை செய்தால் நரகத்துக்கு போனோம், இன்னொரு கல்யாணம் பண்ணதே அர்த்தம். ஆகையினால எதுவுமே ஒரு பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது, ஆனா எல்லாம் சிவ செயல் என சொன்னால் அங்க என்ன ஆகும், ஒன்று இதைத்தான சாக்கிய நாயனா செய்தார், கல்ல தூக்கி எரிஞ்ச நான் எரிந்தேனா சொன்னார், எல்லாம் அவன் எல்லாம் அவனால் செஞ்சது, ஒரே படி அவன் சொல்றேன் செய்ய தெரிவித்துட்டே என சொல்லி அழகாக அங்கே சொல்லி காட்டினார். ஆகையினாலே திருவருள் வழி நின்று எச்செயலும் செய்கின்ற தன்மை எனக்கு வரவில்லை.